அசோகம் தன்னுடைய கட்டுரைகள் இரண்டு பாகங்களாக வந்துள்ளன. கிட்டத்தட்ட 2000 பக்கங்கள் அந்த கட்டுரைகள் விரிவடைந்திருக்கிறார். 30 ஆண்டுக்கும் மேலாக எழுதப்பட்ட கட்டுரைகள். இந்த கட்டுரைகளை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை நானும் எழுதியிருக்கிறேன். ஆனால் நேரத்தின் அருமை கருதி அந்த கட்டுரையை படிக்காமல் சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லி அது நம்முடைய கலப்பறையை காட்ட வந்திருக்கும் சகாரி அவர்களுக்கு நேரத்தை விட்டுவிடலாம்னு நினைக்கிறேன். 19 நூற்றாண்டின் இறுதியில் திருச்சியில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது. அதில் உவே சாமனாரியார் பேசினார். பேசும்பொழுது தமிழர்கள் ஒவ்வொருவரும் கால் மணி நேரமாவது தமிழ் படிக்க ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த காலத்திலே 15 நிமிடங்கள் கால் மணி நேரம் தமிழ் படித்தவர் ஒருவரும் கிடையாது. கூட்டத்தில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்த ஒருவர் தமிழ் படித்தார். பெரிய விமர்சகராக அறியப்பட்டு ரசிகமணி என்றும் விருது வழங்கப்பட்டு விமர்சனத்துறையிலே தமிழர் மனதிலே இடம்பெற்றார். டிகேசி என்ற அந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு ஒருவர். அதற்கு பிறகு இன்று தமிழர்கள் நிறையவே தமிழ் படித்திருக்கிறார்கள். ஆனால் படைப்பாளிகள் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால் ஏறக்குறைய தான் இருக்கும் என்று தோன்றுகிறார். ஆனால் அசோகமித்திரருடைய கட்டுரைகளை படிக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 140 எழுத்தாளர்களை தமிழ் படைப்பாளிகள் படித்திருக்கிறார் என்று தெரிகிறோம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளையிலிருந்து முத்துக்குமாரன் என்ற எழுத்தாளர் வரைக்கும் 140 தமிழ் படைப்பாளிகளை அவர் படித்திருக்கிறார். இதை தவிர ஆங்கிலத்தில் எழுதிய படைப்பாளிகளையும் படித்திருக்கிறார். இந்த 140 படைப்பாளிகளுடைய எழுத்துக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தவையானால் அசோகமித்திரன் கிட்டத்தட்ட கடந்த 40 காலத்தில் 150,000 பக்கங்கள் தமிழிலே அவர் படித்திருப்பார் என்று நான் சொல்ல முடிகிறார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியின் கட்டுரைகள் நன்றாக இல்லாமல் வேறு எப்படியும் இருக்க முடியாது. இந்த தொகுப்புகள் வந்தது குறித்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அது கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே நான் சொல்லவில்லை. தமிழை கதைகளை பற்றி அவர் ஒரு இடத்துல இந்த கட்டுரையில் சொல்கிறார். எப்படி இந்த கதைகளுக்கு தான் வந்ததா? நெடுங்கால வரைக்கும் ஏதோ எழுதி கொண்டிருந்தோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்திலே தான் எழுதுவதற்கு ஒன்றுக்கொண்டு உள்படைப்புடைய படைப்புகளாக தான் எழுதி கொண்டு வருகிறோம் என்று தெரிந்ததாக மிக பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தன்னுடைய படைப்புகளை பற்றி சொல்லுகிறார். இதை தன்னுடைய பாணி அப்படி யாராவது சொல்ல முடியுமானால் இது என்னுடைய பாணி என்று சொல்லுகிறார். அவர் எழுதிய காலத்தில் அவர் கதைகள் புரியவில்லை என்று சொல்லப்பட்டது உண்டு. ஆனால் இப்பொழுது எழுதுகிறவரெல்லாம் சகஜமாகி அப்படிப்பட்ட கதைகளில் தான் தொடங்குகிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அவருக்கு எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை மூட்டியவர் சார்ந்த சீக்கிரம் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய விமர்சனத்தை பற்றி இங்கேயும் சொல்லப்பட்டது. விமர்சகர்கள் என்று அறியப்பட்ட சில பேர் தமிழில் இருக்கிறார். ஆனால் உண்மையான விமர்சகர்கள் பெயர் தெரியாமல் இருக்கிறார். நல்ல விமர்சனத்தை அசோகமித்திரன் அவருடைய கட்டுரைகளிலே தெரிவித்திருக்கிறார். இது இரண்டு உதாரணங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சா கந்தசாமியின் சாயாவனம் பற்றி அந்த காலத்தில் எழுதப்பட்ட விமர்சனம். அது சீசு செல்லப்பா அவர்கள் சாயாவனம் என்பது காடு என்று சொல்லப்பட்டு பிறகு இந்த தோட்டம் என்று சொல்லப்பட்டு ஒரே குழப்பமாகிவிட்டது என்று விமர்சனம் செய்தார். ஓலூலு என்ற பெயரில் சீமணியும் எழுதினார். கிட்டத்தட்ட செல்லப்பாவின் கருத்தையே அவரும் சொல்லி உருவகமாக வர வேண்டிய ஒன்று பரத்தவறிவிட்டது என்று அவர் நடையிலே ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அந்த காலத்திலே சாயாவனம் ஒரு தோட்டமா காடா என்பது ஒரு சின்ன சர்ச்சையாகவே இருந்தது. ஆனால் தஞ்சை மாவட்டத்திலே காடு என்று சொன்னால் மற்ற பகுதியிலே இருக்கிற காட்டை போல அல்ல, வயல் காடு என்று சொல்வார்கள். அதை பற்றி அசோகமித்திரன் சொல்லும் பொழுது காடாக மண்டியிருந்த தோட்டத்தை அழித்து ஒரு ஆலையை நிறுவினான் என்று ஒரே வாக்கியத்தில் விமர்சனம் சொல்கிறார். அவர்கள் சொன்னதுக்கு பதில் நான் சொல்லுகிறேன், உனக்கு இது தெரியவில்லையே என்றெல்லாம் சுட்டிக்காட்டாமல் காடாகி மண்டி கிடந்த தோட்டத்தை அழித்து அவர் ஆலையை நிறுவினான் அந்த கதாநாயகன் என்று சொல்கிறார். இப்படித்தான் அவருடைய விமர்சனம் மனதை புண்படுத்தாமல் செய்கிற விமர்சனமாக அமைந்திருக்கிறது. அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி அங்கே இங்கே சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதில் என்னை மிகவும் நெகிழ வைத்ததும் வருத்தமுறை செய்ததும் ஓரளவு சிரிக்க செய்ததும் ஆன ஒரு கடவுள் ஒன்று உண்டு. பி ஏ கிருஷ்ணன் எழுதிய த டைகர் ப்ராப்ஸி என்ற புள்ளிநகர் கொள்ளை என்ற நாவலை பற்றி பேசும்போது அப்பாவுக்கு சொல்லுகிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் 1950களை பார்த்தீங்களானால், ஆரணவடன் கல்கி வருகிற அந்த ஏடுகளில் வருகிற கதைகளை பல கதைகளில் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிப்பாடுவதை பற்றி வரும். அப்படி ஒரு சிறந்த கதை ஒன்று ஆரணவடிகளை வந்தது. அதை எழுதியவர் மௌனிக்க நண்பரான ஆனேசு குஞ்சிதபாதம் என்பவர். அப்படிப்பட்ட கதைகள் நிறைய வரும். ஜானகிராமன் கதையிலே கூட ஓடிப்பாடுவதை பற்றி உண்டு. அசோகமித்திரன் இந்த கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் எழுதிய நாவலை பற்றி இந்த ஓடிப்பாடுவதை பற்றி சொல்கிறார். இந்த 200 ஆண்டுகளில் தமிழகத்தின் எந்த குடும்பத்தின் பூர்வீகத்தை ஆராய்ந்தாலும் எந்த காரணமும் இல்லாமல் மனைவி மக்களை நிராதரவாக விட்டுவிட்டு குடும்பத் தலைவன் எங்கோ போய்விடுவது நிச்சயம். ஒருமுறை அல்லது இருமுறையாவது நிகழ்ந்திருக்கும். இது தமிழகம் மட்டுமின்றில்லாமல் இதர இந்திய மாநிலங்களிலும் குறிப்பாக விவசாய குடும்பங்களில் நேரிட்டிருக்கும். இந்திய ஆணின் மன அமைப்பின் இந்த இயல்பு நலதமயந்தி காலத்திலிருந்து தொடர்ந்து வருவதாகும். நலதமயந்தியை சேர்க்கும் போதுதான் அசோகத்தினை படிப்பு அவருடைய விமர்சனம் எல்லாம் புரியும். கூப்பரா கதைகளை பற்றி எழுதும்போதும் அங்கேயும் சொல்லுகிறார், இந்திய தன்மையை கூப்பரா அவருடைய கதைகளில் எப்படி வந்திருக்கிறது என்று அசோகத்தினம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அசோகமித்திரன் 1961-62 இருமுறை வீட்டை விட்டு ஓய்வெடுத்தாராம். இதை படிக்கும்பொழுது எனக்கு பசியிருந்தது. ஏனென்றால் தஞ்சை மாவட்டத்திலையும் இப்படி இருப்பார்கள், சாதா போய்கொண்டே இருப்பார்கள். வயலிலே தனியாகவும் இரட்டையாகவும் குடும்பமாகவும் போய்கொண்டே இருப்பார்கள். பிற்பாடுதான் செய்யும், மான் மண்ணுமாக போய்கொண்டிருப்பார்கள், பிற்பாடுதான் செய்யும். இவர்களிலே ஓடிப்போனவர்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னது போல ஒரு ஊரை பார்த்தால் ஓடிப்போனவர்கள் ஆண் மண்ணுமாக சில பேராவது இருப்பார்கள். இன்னொரு விமர்சனம் புதுக்கவிதையை பற்றியும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய சூழ்நிலை பற்றி சுந்தரநாத் சுவாமியும் காணாப்பு பற்றிய இந்த நினைவலை புத்தகத்தில் ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட அதை ஒட்டி அசோகமித்திரனும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேரடி கருத்துடன் முக்கியமானது. இன்னொன்று, ஒரு விதமான மரணிசை மனம் அசோகமித்திரனுக்கு உண்டு. இந்த உதாரணத்தை மட்டும் நான் காட்டிவிட்டு என்னை உரையை முடித்துக் கொள்ளப் போகிறேன். தியாகம் என்ற தலைப்பிலே நகுலன் ஒரு கவிதை எழுதினார். இது நடையில் 1969 அல்லது 70 வந்தது. இது பத்திரிகை படிக்கும் போது ஒருவருக்கும் தெரியாமல் படிக்கிற மாதிரி ஒரு கவிதை. ஆனால் இப்பொழுது அசோகமித்திரனுடைய மனப்பான்மையை காண்பதற்காக, விமர்சன மனப்பான்மையை காட்டுவதற்காக இதை நான் படிக்கிறேன். நடையில் வெளியான கவிதையும் அசோகமித்திரன் கொடுத்திருக்கிற பாடத்தையும் நீங்களாக பார்த்துக் கொள்ளலாம். சுசீலா செத்து கிடந்தாள். கடு கொண்டு அவள் முறையை கொத்திற்று. அவள் துவாரம் எறும்பு கூட்டம் பிணவாடை வயிற்றை குமிட்டது. கவிஞன் கருப்பு தின்றார். நாளடிக்கப்பால் அவர் மாபெரும் கவிஞர் தாதி வருடி தியானத்தில் ஆழ்ந்தார். இது ஒரிஜினலா நடையில வந்த கவிதை. அசோகமித்திரன் அவர் கட்டுரையில் எழுதுகிறார் இதே கவிதை. சுசீலா செத்து கிடந்தாள். கழுகொன்று அவள் மார்பை கொத்திற்று. அவளை நோக்கி எறும்பு கூட்டம் பிணவாடை வயிற்றை குமிட்ட கவிஞன் கரும்பு தின்றான். அதில் கரும்பு தின்றான், இதில் கரும்பு தின்றான். இதில் இன்னும் சில செய்திகள் இருக்கு, நீங்கள் கவனித்திருந்தால் நல்லதா. இப்படி அசோகமித்திரனுடைய கட்டுரைகளிலே அற்புதமான கட்டுரைகள் என்று சிலவர் சொல்லலாம். காணாசுவை பற்றி எழுதினர், எஸ் எஸ் வாசனை பற்றி எழுதினர், அதே போல செக்கவு பற்றி எழுதின கட்டுரை, இவையெல்லாம் அற்புதமான கட்டுரைகள். நடிகர்களை பற்றி எழுதியிருக்கிறார். கமலஹாசன் ரஜினிகாந்தை பற்றி எழுதியிருக்கிறார். ரஜினிகாந்தும் கமலஹாசன் பேசுகிற பேச்சுகளை பார்க்க ஊவிப்படங்கள் இருந்த காலமே தேவலாம் மோகன் இருக்கிறது. அவர் சந்திரபாபுவை சந்தித்ததை பற்றி ஒரு பத்தி எழுதியிருக்கிறார். அது பட்டதும் ஒரு வேடிக்கையா இருந்தது. நமக்கு எழுத்தாளர் இருக்கும் பொழுது இந்த காமெடி என்னதான் அறிமுகம் அவர்களும் வருது. அதனால எங்களுக்கு அறிமுகம் சாமி இந்த காமெடி என்ன எங்களுக்கு அறிமுகமாட்டான். இப்படி இந்த 50 ஆண்டுகளில் தமிழகத்தில் 100 நூற்றாண்டு காலத்திலே ஏராளமான இலக்கிய படைப்பாளிகள், அரசியல்வாதிகள், நடிகர்கள், இசைக்கலைஞர் இவர்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். இசைக்கலைகளிலே MS புலட்சியும் வசந்த மொழிகளும் இவர்களை பற்றி எழுதியிருக்கிற கட்டுரைகளெல்லாம் அற்புதமான விஷயம். அதை பற்றி இவருடைய கட்டுரை எழுதியிருக்கிறேன். கட்டுரை வெளியாகும் போது நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்தில் கும்மி வளர்ந்த போது கும்மியிலே சைவர்களும் கிறிஸ்துவர்களும் சண்டை போட்டு பாருங்க. அதுக்கு கும்மி சண்டை என்றே வரலாற்று ஆசிரியர்கள் அதுக்கு பெயர் வைத்தார்கள். கும்மி வந்து பாரதியார் காலத்திலே கொஞ்சம் மாறி, பாரதியார் வந்து கும்மி அடி பண்ணி கும்மி அடி தமிழ் நாடு முழுதும் குறுங்க கும்மி அடி என்று எழுதினார். அதற்கு முன்பு கும்மியடே பெண்ணி பெண்ணை கும்மியடி, இது கொங்கை குழும்ப கும்மியடி என்றுதான் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்படி சில பேர் எழுதினார்கள். இந்த மாற்றங்களை எல்லாம் தெரிஞ்சு இலக்கிய அரசியல் கலைத்துறைகள் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை ஒரு 60 மேற்பட்ட வயதினருக்கு மீண்டும் ஒருவரை வாழ்ந்தது போல இந்த கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. இந்த 2 பாகங்களும் அவரது படைப்புகள் எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றனவோ அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. அது ஒரு தனி ரகம், தனி வகையாக அமைந்திருக்கிற சொல்லி இந்த கூட்டத்தில் பேசுகிற வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கு. நன்றி சொல்லி வணங்குகிறேன். வணக்கம்.